பாடம் 301. நன்மையற்ற சொல் செயலை சிரமத்துடன் செய்வது கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், உங்களிடம் இதற்காக, அதாவது அழைப்பு பணிக்காக கூலி எதையும் நான் கேட்கவில்லை, மேலும் நான் சிரமத்தினை ஏற்படுத்திக் கொள்பவனும் இல்லை என்று நபியே நீர் கூறுவீராக. 38வது அத்தியாயம் 86வது வசனம். ஹதீஸ் 1655. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நன்மை இல்லாத சொல் செயல்களில் சிரமம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் தடுக்கப்பட்டோம். புகாரி 7293. ஹதீஸ் 1656. மஸ்ரூக் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றோம். அப்போது அவர்கள், மனிதர்களே, ஒரு விஷயத்தை தெரிந்தவர் அது பற்றி அவர் கூறட்டும், தெரியவில்லையானால் அல்லாஹுவே மிக அறிந்தவன் என்று அவர் கூறட்டும். அல்லாஹுவே மிக அறிந்தவன் என்று தெரியாத ஒன்றின் போது கூறுவது அறிவை சேர்ந்ததாகும். ஏனெனில் அல்லாஹ் தன் நபியை, உங்களிடம் கூலி எதையும் இதற்காக கேட்கவில்லை, மேலும் நான் சிரமத்தினை ஏற்படுத்துபவனாகவும் இல்லை என்று நபியை நீர் கூறுவீராக என்று கூற சொல்கிறான். புகாரி 4809. இக்குர்ஆன் வசனம் 38வது அத்தியாயம் 86வது வசனம். பாடம் 302. இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது, கன்னத்தில் அரைந்து கொள்வது, சட்டையை கிழித்துக் கொள்வது, முடியை பிடுங்குவது, தலையை சிரைப்பது, நாசமாகட்டும் போன்ற வார்த்தைகளால் பிரார்த்திப்பது கூடாது. ஹதீஸ் 1657. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறந்தவருக்காக ஒப்பாரி வைத்து அழப்படுவதால் கபரில் அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1292, முஸ்லிம் 927. ஹதீஸ் 1658. அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கன்னங்களில் அடித்துக் கொள்பவரும் சட்டைகளை கிழித்துக் கொள்பவரும் அறியாமை கால செயல்களின் பக்கம் மக்களை அழைப்பவரும் நம்மை சேர்ந்தவர் அல்லர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1294, முஸ்லிம் 1003. ஹதீஸ் 1659. அபு புர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்றார்கள். அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது. அவரின் தலை அவரது குடும்பத்து பெண்ணின் மடியில் இருந்தது. அப்போது அந்த பெண் ஒப்பாரி வைத்துக் கொண்டு அழுதார். இதற்காக அவளை தடுக்கும் நிலையில் அவர் இல்லை. அவர் மயக்கம் தெளிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலிருந்து விலகினார்களோ அதிலிருந்து நானும் விலகிவிட்டேன். நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாரி வைக்கும் பெண்ணை விட்டும், தலையை முட்டை அடிக்கும் பெண்ணை விட்டும், ஆடைகளை கிழித்துக் கொள்ளும் பெண்ணை விட்டும் விலகி இருந்தார்கள் என்று கூறினார். புகாரி 1296, முஸ்லிம் 1004. ஹதீஸ் 1660. முகீரா இப்னு ஷுஐபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவருக்காக ஒப்பாரி வைத்து அழப்படுமானால் மறுமை நாளில் ஒப்பாரி வைத்து இவருக்கு அழப்பட்டதற்காக இவர் வேதனை செய்யப்படுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1291, முஸ்லிம் 933. ஹதீஸ் 1661. உம்மு ஆதியா நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒப்பாரி வைத்து அழமாட்டோம் என்ற உறுதிமொழியை எங்களிடம் சத்திய பிரமாணம் வாங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். புகாரி 1306, முஸ்லிம் 936. ஹதீஸ் 1662. நோமான் இபின் பஷீர் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லாஹ் இபின் ரவாஹா அலி அல்லாஹும் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. அப்போது அவரின் சகோதரி அழ ஆரம்பித்து விட்டார். இந்த மலைக்கு ஏற்பட்ட கதியே இன்ன இன்ன நாசமே என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார். மயக்கம் தெளிந்த அப்துல்லாஹ் அலி அல்லாஹும் அவர்கள், நீர் இவ்வாறெல்லாம் கூறியதை பற்றி என்னிடம் கேள்வி கேட்கப்பட்டது, எனவே இவ்வாறு நீர் கூற வேண்டாம் என்று கூறினார்கள். புகாரி 4267. ஹதீஸ் 1663. அப்துல்லாஹி பின் உமர் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சாயத் பின் உபாதா அலி அல்லாஹும் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது அவரிடம் நலம் விசாரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்களுடன் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலி அல்லாஹும் அவர்கள், சாயத் பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹும் அவர்கள், அப்துல்லாஹி பின் மசூத் ரலி அல்லாஹும் அவர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது அவர் மயக்கத்தில் இருந்தார். அவர் இறந்து விட்டாரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, இல்லை என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் நிலை கண்டு அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை கண்ட மக்களும் அழுதார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களா? நிச்சயமாக அல்லாஹ் கண்களின் கண்ணீருக்காக வேதனை செய்ய மாட்டான், இதயம் கவலைப்படுவதற்கும் வேதனை செய்ய மாட்டான், எனினும் புலம்பி அழுவதால் தான் வேதனை செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தன் நாவை சுட்டி காட்டிவிட்டு அல்லது இரக்கம் காட்டுவான் என்றும் கூறினார்கள். புகாரி 1304, முஸ்லிம் 924. ஹதீஸ் 1664. அபு மாலிக் அல் அஷ்அரி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒப்பாரி வைத்து அழும் பெண் அவள் இறப்பதற்கு முன் அந்த செயலுக்காக பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால் அவள் இறந்த பின் மறுமை நாளில் கெட்ட வாடை கொண்ட கருப்பு நிறமான தார் சட்டையும் சொரியை ஏற்படுத்தும் சட்டையும் அணிவிக்கப்பட்டவளாக நிறுத்தப்படுவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 934. ஹதீஸ் 1665. உசைத் பின் அபி உசைத் கூறுகிறார்கள், நாங்கள் மாறு செய்ய மாட்டோம் என்ற அடிப்படையில் எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் பெற்றுக்கொண்ட உறுதிமொழிகளில் சில, எவரேனும் இறந்துவிட்டால் நாங்கள் முகத்தில் அடித்துக் கொள்ள மாட்டோம், சாபமிடும் வார்த்தையால் பிரார்த்திக்க மாட்டோம், சட்டையை கிழித்திட மாட்டோம், முடியை அவிழ்த்து விட மாட்டோம் என்பதும் இருந்தது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழி எடுத்த ஒரு பெண் கூறினார். அபூதாவு 3131. ஹதீஸ் 1666. அபு மூசா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறந்து போனவர் அருகில் அவர்களில் அழுகின்ற ஒருவர், மலைக்கு வந்த நாசமே, தலைவருக்கு வந்த கதியே என்றோ அல்லது இது போன்ற வார்த்தைகளையோ கூறினால் அந்த இறந்தவரிடம் இரண்டு வானவர்கள் நியமிக்கப்படுவர். நீர் இவ்வாறுதான் இருந்தீரோ என்று அவரின் நெஞ்சில் அடித்தவர்களாக கேட்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1003. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1667. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களிடம் இரண்டு காரியங்கள் உள்ளன, அந்த இரண்டுமே அவர்களிடம் இறை மறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஒன்று, பாரம்பரியத்தை குறை கூறி குத்தி காட்டுவது. இரண்டு, இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 67. பாடம் 303. குறி சொல்பவர், நட்சத்திர கணக்கு பார்த்து சொல்பவர், மணலில் கோடு போட்டு குறி சொல்பவர், பொடி கற்களாலும் தொழி கோதுமையாலும் அது போன்றவற்றாலும் அடித்து குறி சொல்பவர் ஆகியோரிடம் செல்வது கூடாது. ஹதீஸ் 1668. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சில மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குறி சொல்பவர் பற்றி கேட்டார்கள். அவர்கள் ஒரு பொருட்டே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அவர்கள் சில சமயம் ஒரு செய்தி எங்களிடம் கூறுகிறார்கள், அது உண்மையாகவும் ஆகிவிடுகிறதே என்று மக்கள் கூறினர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜின்கள் இதை வானவர்களிடம் விட்டு கேட்டு தங்கள் நேசர்களின் காதில் அதை கூறுவர், இவர்கள் அத்துடன் 100 பொய்களை கலந்து விடுகிறார்கள் என்று கூறினார்கள். புகாரி 3210, 6213, முஸ்லிம் 2228. புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: நிச்சயமாக ஒரு வானவர் மேகத்தில் இறங்கி வானத்தில் எடுக்கப்பட்ட செய்தியை மற்ற மலக்குகளிடம் கூறுவார். அதை ஒட்டு கேட்கும் ஷைத்தான்கள் அதை குறி சொல்பவரிடம் கூறுவர். அதனுடன் இவர்கள் தங்களிடம் உள்ள 100 பொய்களையும் கலந்து கூறுவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன் என ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் 1669. சஃபியா பின்த் அபி உபைத் என்ற பெண்மணி கூறுகிறார்கள், ஒருவர் குறி சொல்பவரிடம் வந்து எதையேனும் அவனிடம் கேட்டு அவன் கூறியதை உண்மை என நம்புவாரோ அவனது 40 நாள் தொழுகை ஏற்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் ஒருவர் கூறினார். முஸ்லிம் 2230. ஹதீஸ் 1670. கபீசா இப்னு முஹாரிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கோடுகள் மூலம் குறி பார்ப்பதும் பறவை சகுனம் பார்ப்பதும் பறக்கும் பறவையின் திசை வைத்து சகுனம் பார்ப்பதும் குறிகாரனின் செயல்களில் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். அபுதாவூத் 3907. ஹதீஸ் 1671. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். ஹதீஸ் 1672. முஆவியா இப்னு ஹக்கம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, நான் அறியாமை காலத்திலிருந்து விலகி இஸ்லாத்தில் புதிதாக இணைந்தவன். அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாமை கொண்டு வந்து விட்டான். இருப்பினும் எங்களில் சிலர் ஜோசியர்களிடம் செல்கின்றனர், இது சரியா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அவர்களிடம் நீர் செல்லாதீர் என்று கூறினார்கள். எங்களில் சிலர் உள்ளனர், அவர்கள் சகுனம் பார்க்கின்றனர் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், அது அவர்களின் நெஞ்சில் ஏற்படும் ஓர் உணர்வுதான், அவர்களுக்கு அது எதையும் தடுத்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எங்களில் சிலர் உள்ளனர், கோடு போட்டு குறி பார்க்கின்றனரே என்று கூறினேன். நபிமார்களில் ஒரு நபி கோடு போடுபவராக இருந்தார். அவரின் கோட்டுக்கு யார் நேர்படுகிறாரோ அது சரியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 537. பாடம் 304. சகுனம் பார்த்தல் கூடாது. ஹதீஸ் 1674. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொற்று நோய் என்பதும் இல்லை, சகுனம் என்பதும் இல்லை, ஆனால் ஃபால் என்பது எனக்கு பிடிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஃபால் என்றால் என்ன என்று நபி தோழர்கள் கேட்டனர். அது நல்ல சொல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5756. முஸ்லிம் 2224. ஹதீஸ் 1675. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொற்று நோய் என்பதும் கிடையாது, சகுனம் பார்த்தலும் கிடையாது. ஏதேனும் ஒன்றில் சகுனம் இருப்பதாக இருப்பின் அது வீட்டிலும் பெண்ணிலும் குதிரையிலுமே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5753. முஸ்லிம் 2225. ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகுனம் பார்க்கவே மாட்டார்கள். அபூ தாவூத் 3920. ஹதீஸ் 1627. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். பாடம் 305. சுவர், கல், ஆடை, பானம், தலையணை மற்றும் இது போன்றவற்றில் உயிருள்ளவற்றின் உருவம் வரைதல் கூடாது. சுவர், விரிப்பு, தலைப்பாகை, ஆடை போன்றவற்றில் உருவப்படத்தை ஏற்படுத்துவது கூடாது. அதை அழிப்பது அவசியமாகும். ஹதீஸ் 1628. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த உருவங்களை வரைந்தவர்கள் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவார்கள். நீங்கள் படைத்த இவற்றிற்கு உயிர் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4951, முஸ்லிம் 2108. ஹதீஸ் 1679. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து வந்தார்கள். உருவப்படங்கள் உள்ள திரையை என் வீட்டின் வாசலில் தொங்கவிட்டிருந்தேன். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததும் அவர்களின் முகம் மாறிவிட்டது. ஆயிஷாவே, மறுமை நாளில் அல்லாஹ்விடம் மக்களில் மிக கடுமையாக வேதனை பெறுபவர் அல்லாஹுவின் படைப்பிற்கு தங்களின் படத்தை ஒப்பாக்குபவர்களாவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே அதை நாங்கள் துண்டு துண்டாக கிழித்தோம். அதிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு தலையணைகளை உண்டாக்கினோம். புகாரி 5954, முஸ்லிம் 2107. ஹதீஸ் 1680. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், படம் வரையும் அனைவரும் நரகில் புகுவர். அவர் வரைந்த அனைத்து படத்திற்கும் உயிர் தரப்படும். அவரை அது நரகில் வேதனை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். நீ அவசியம் வரைய வேண்டும் என்றிருந்தால் மரத்தையோ உயிரற்றதையோ வரைந்திரு என்று அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 2225, முஸ்லிம் 2110, 99. ஹதீஸ் 1681. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகில் ஒருவர் உருவத்தை உருவாக்கினால் மறுமை நாளில் அதற்கு உயிரூட்டும்படி அவரை வற்புறுத்தப்படும். ஆனால் அவரால் அதற்கு உயிர் தர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். புகாரி 5963, முஸ்லிம் 2110, 1000. ஹதீஸ் 1682. அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் மக்களில் மிக கடுமையாக வேதனை பெறுபவர் உருவம் வரைபவர்கள் ஆவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். புகாரி 5950, முஸ்லிம் 2109. ஹதீஸ் 1683. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் கூறுவதாக பின்வருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். என் படைப்பை போல் படைக்க முயற்சிப்பவனை விட அநீதக்காரன் யார்? அவர்கள் ஒரு எறும்பை படைக்கட்டும், அல்லது அவர்கள் ஒரு விதையை படைக்கட்டும், அல்லது அவர்கள் ஒரு தொழில் ஓதுமையை படைக்கட்டும். புகாரி 5953, முஸ்லிம் 2111. ஹதீஸ் 1684. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த வீட்டில் நாயும் உருவப்படமும் உள்ளதோ அந்த வீட்டில் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5958,
முஸ்லிம் 2106.
ஹதீஸ் 1685. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்று தான் வருவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாக்குறுதி அளித்தார்கள். அவர்களிடம் வர தாமதம் ஏற்பட்டது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதில் கவலை ஏற்பட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறினார்கள். அப்போது அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகை தாமதமானது பற்றி காரணம் கேட்டார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நிச்சயமாக எந்த வீட்டில் நாயும் உருவ சிலையும் உள்ளதோ அங்கு நாங்கள் நுழைய மாட்டோம் என்று கூறினார்கள். புகாரி 5960. ஹதீஸ் 1686. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குறிப்பிட்ட நேரத்தில் வருவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். அந்த நேரமும் வந்தது. ஆனால் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் ஒரு தடி இருந்தது. அதை தூக்கி எறிந்தார்கள். அப்போது அல்லாஹுவும் அவனது தூதர்களும் தங்கள் வாக்குறுதியை மீறமாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு திரும்பினார்கள். அங்கே அவர்களின் கட்டிலின் கீழே இருந்து ஒரு நாய்க்குட்டியின் சப்தம் வந்தது. இந்த நாய் எப்போது வந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக இதை நான் பார்க்கவில்லை என்று கூறினேன். அதை வெளியேற்ற கட்டளையிட்டார்கள். அது வெளியேற்றப்பட்டது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு வாக்களித்தீர், உங்களுக்காக உட்கார்ந்திருந்தேன், என்னிடம் நீங்கள் வரவில்லையே என்று கேட்டார்கள். உங்கள் வீட்டில் இருந்த நாய்தான் என் வருகையை தடுத்தது. நாயும் உருவ சிலையும் உள்ள வீட்டில் நாங்கள் நுழைய மாட்டோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2104. ஹதீஸ் 1687. அபுல் ஹையாஜ் ஹையான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், என்னிடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அறிந்து கொள்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பிய பணிக்கே உம்மையும் அனுப்புகிறேன். எந்த உருவ சிலையையும் அழிக்காமல் விட்டுவிடக் கூடாது. அத்துடன் உயரமாக கட்டப்பட்ட கபரையும் சமப்படுத்தாமல் விட்டுவிடக் கூடாது என்பதே அப்பணியாகும் என்று கூறினார்கள். முஸ்லிம் 969. பாடம் 306. வேட்டைக்காக அல்லது கால்நடைகளை பாதுகாக்க அல்லது விவசாய பாதுகாப்பிற்காக அன்றி நாய் வளர்க்க கூடாது. ஹதீஸ் 1688. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வேட்டைக்காக அல்லது கால்நடை பாதுகாப்பிற்காக தவிர நாயை ஒருவர் வளர்த்தால் ஒவ்வொரு நாளும் அவரது நற்கூலியில் 2 கீராத்துகள் குறைந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். புகாரி 5480. முஸ்லிம் 1574. மற்றொரு அறிவிப்பில் ஒரு கீராத் என்று உள்ளது. குறிப்பு: ஒரு கீராத் என்பது ஒரு மலை அளவு நன்மையாகும். ஹதீஸ் 1689. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், விவசாயம் அல்லது கால்நடை பாதுகாப்பிற்கு அன்றி ஒருவரிடம் நாய் இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவரின் நன்மைகளிலிருந்து ஒரு கீராத் குறைந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2322. முஸ்லிம் 1575. பாடம் 307. ஒட்டகை மற்றும் இதர பிராணிகளின் கழுத்தில் சலங்கை கட்டுவது கூடாது. நாய் சலங்கை ஆகியவற்றுடன் பயணம் செல்வது வெறுக்கத்தக்கது. ஹதீஸ் 1690. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாயையும் சலங்கையும் வைத்துள்ள பயணத்தில் மலக்குகள் தோழமை கொள்ள மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
முஸ்லிம் 2113.
ஹதீஸ் 1691. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சலங்கை ஷைத்தானின் இசை கருவியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 2556. பாடம் 308. காய்ந்த மலத்தை சாப்பிடும் ஆண் பெண் ஒட்டகைகளில் சவாரி செய்வது வெறுக்கத்தக்கது. அது சுத்தமான உணவை சாப்பிட்டு அதன் கறி தூய்மையானால் வெறுக்கத்தக்க நிலை ஏற்படாது.
ஹதீஸ் 1692. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், விட்டையை அதாவது காய்ந்த மலத்தை சாப்பிடும் ஒட்டகத்தில் சவாரி செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அபூ தாவூத் 2558.
பாடம் 309. பள்ளிவாசலில் எச்சில் துப்புவது கூடாது. எச்சில் இருந்தால் அதை நீக்குவது அவசியமாகும். அதை நீக்கிவிட்டு பள்ளிவாசலை சுத்தம் செய்வது அவசியமாகும்.
ஹதீஸ் 1693.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பள்ளிவாசலில் எச்சில் துப்புவது தவறாகும். அதற்கு பரிகாரம் அதை புதைத்து விடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
புகாரி 415. முஸ்லிம் 552.
எச்சிலை புதைப்பது என்பதன் நோக்கம், பள்ளிவாசல் தரை மண்ணாக அல்லது மணலாக இருந்தால் அதை மண்ணுக்கு கீழ் மறைப்பதாகும்.
ஹதீஸ் 1694.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கிபிலா திசை உள்ள சுவரில் காய்ந்த மூக்கு சலியை அல்லது எச்சிலை அல்லது காரல் சலியை பார்த்துவிட்டு உடனே அதை சுரண்டினார்கள்.
புகாரி 407. முஸ்லிம் 549.
ஹதீஸ் 1695. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹுவின் பள்ளிவாசல்களில் சிறுநீர் கழிப்பது அசுத்தம் போன்ற இதையும் செய்வது பொருத்தமாகாது. நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அல்லாஹுவை நினைவு கூறவும் குரானை ஓதவும் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லது இது போன்ற வார்த்தைகளால் கூறினார்கள்.
முஸ்லிம் 285.
பாடம் 310. பள்ளிவாசலில் வீண் வழக்காடுவது, சப்தமிட்டு பேசுவது, காணாமல் போன பொருளை தேடுவது, விற்பது வாங்குவது, வாடகைக்கு விடுவது மற்றும் இது போன்ற கொடுக்கல் வாங்கல் செய்வது வெறுக்கத்தக்கதாகும்.
ஹதீஸ் 1696.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், காணாமல் போன பொருளை பள்ளிவாசலில் தேடுபவரின் சப்தத்தை ஒருவர் கேட்டால் உமக்கு அல்லாஹ் அதை திருப்பி தராமல் இருப்பானாக என்று கூறவும், நிச்சயமாக பள்ளிவாசல்கள் இதற்காக கட்டப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
முஸ்லிம் 568.
ஹதீஸ் 1697. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பள்ளிவாசலில் பொருளை விற்பவரையோ அல்லது வாங்குபவரையோ நீங்கள் கண்டால் உம் வியாபாரத்தில் அல்லாஹ் லாபம் அளிக்காதிருப்பானாக என்று கூறுங்கள். மேலும் காணாமல் போன பொருளை பள்ளிவாசலில் சப்தமிட்டு தேடுவோரை நீங்கள் கண்டால் அல்லாஹ் உமக்கு அதை திருப்பி தராமல் இருப்பானாக என்று கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
திருமிதி 1321.
இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்.
ஹதீஸ் 1698.
புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் பள்ளிவாசலில் காணாமல் போன பொருளை தேடியவராக சிவப்பு ஒட்டகையை கண்டவர் யார் என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அதை பெற்றுக் கொள்ள மாட்டீர். பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டதெல்லாம் எதற்காக கட்டப்பட்டதோ அதற்காகத்தான், அதாவது வணங்கி வழிபடத்தான் என்று கூறினார்கள்.
முஸ்லிம் 569.
ஹதீஸ்
1699. அம்ர் இப்னு ஷுஐப் ரதியல்லாஹு அவர்கள் தம் தந்தையின் தந்தை கூறியதாக அறிவிக்கின்றார்கள். பள்ளிவாசலில் விற்பதற்கும் வாங்குவதற்கும், அதில் காணாமல் போன பொருளை சப்தமிட்டு தேடுவதற்கும், அதில் பாடல் படிப்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அபு தாவூத் 1079, திர்மிதி 322. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1700. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பள்ளிவாசலில் இருந்தேன். அப்போது ஒருவர் என்னை பொடிக்கல்லால் அடித்தார். நான் யார் என்று கவனித்தேன். அங்கே உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நீர் சென்று அங்கே உள்ள அந்த இருவரையும் என்னிடம் அழைத்து வருவீராக என்று கூறினார்கள். நான் அவர்களிடம் அந்த இருவரையும் அழைத்து வந்தேன். நீங்கள் இருவரும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். தாயிஃபிலிருந்து வருகிறோம் என்று அந்த இருவரும் கூறினார்கள். நீங்கள் இருவரும் உள்ளூர் வாசிகளாக இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் உங்களின் சப்தத்தை உயர்த்தி பேசியதற்காக உங்கள் இருவரையும் நான் தண்டித்திருப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 470. பாடம் 311. பூண்டு, வெங்காயம் மற்றும் இது போன்ற பொருளை சாப்பிட்டவர் அந்த வாடை நீங்கும் முன் பள்ளிக்குள் நுழைவது கூடாது. அவசிய தேவை இருப்பின் நுழையலாம். ஹதீஸ் 1701. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பூண்டு செடியை குறிப்பிட்டு, இந்த செடியிலிருந்து பூண்டை ஒருவர் சாப்பிட்டால் நம் பள்ளிவாசலுக்கு அவர் நெருங்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 853, முஸ்லிம் 561. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் நம் பள்ளிவாசல்களுக்கு இன்று உள்ளது. ஹதீஸ் 1702. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த செடியிலிருந்து அதாவது பூண்டை ஒருவர் சாப்பிட்டால் நம்மிடம் அவர் நெருங்க வேண்டாம், மேலும் நம்மோடு தொழவும் வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 856, முஸ்லிம் 562. ஹதீஸ் 1703. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வெங்காயம் அல்லது பூண்டை ஒருவர் சாப்பிட்டால் அவர் நம்மை விட்டும் விலகி இருக்கட்டும், அல்லது நம் பள்ளிவாசலை விட்டும் விலகி இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 854, முஸ்லிம் 564. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை ஒருவர் சாப்பிட்டால் நம் பள்ளிவாசலை அவர் நெருங்க வேண்டாம். நிச்சயமாக துர்வாடையால் வானவர்கள் மனிதர்கள் நோவினை பெறுவது போல் நோவினை பெறுகின்றார்கள். ஹதீஸ் 704. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஜும்மா உரை நிகழ்த்தினார்கள். அப்போது தன் உரையில் பின்வருமாறு கூறினார்கள். மனிதர்களே, நீங்கள் இந்த இரண்டு செடிகளையும் சாப்பிடுகிறீர்கள். பூண்டு, வெங்காயம் இவ்விரண்டையும் நான் கெட்டதாகவே கருதுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடமிருந்து இந்த இரண்டின் வாடையையும் பள்ளிவாசலில் பெற்றுக் கொண்டால் அவரை பக்கீவு பக்கம் வெளியேற்ற உத்தரவிடுவதை நான் பார்த்துள்ளேன். எனவே இந்த இரண்டையும் ஒருவர் சாப்பிட்டால் அதை முதலில் சமைத்து சாப்பிட்டு அதன் வாடையை போக்கட்டும். முஸ்லிம் 567. பாடம் 312. இமாம் ஜும்மா நாளில் உரை நிகழ்த்தும் போது முழங்கால்களை கட்டி கொண்டு உட்காருவது வெறுக்கத்தக்கதாகும். இதனால் தூக்கம் ஏற்படும், உரையை கேட்க முடியாமல் போகும், மேலும் முழுவும் முறிந்திர வாய்ப்பு உண்டாகும். ஹதீஸ் 1705. முஆத் இப்னு அனஸ் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வெள்ளிக்கிழமை அன்று இமாம் உரை நிகழ்த்தும் போது முழங்கால்களை கட்டி கொண்டு அமர்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அபூ தாவூத் 1110, திருமிதி 514. இவ்விருவரும் இதை ஹசன் என கூறுகிறார்கள். பாடம் 313. துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் குர்பானி கொடுக்க விரும்புபவர் குர்பானி கொடுக்கும் வரை தன் முடியை நகங்களை நீக்குவது கூடாது.
ஹதீஸ் 1706. உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவரிடம் குர்பானி கொடுக்கத்தக்க பிராணி இருந்து துல்ஹஜ் பிறை வந்துவிட்டால் அவர் குர்பானி கொடுக்கும் வரை தன் முடி நகங்கள் எதையும் எடுக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1977.
பாடம் 314. நபி, காபா, வானவர், வானம், பெற்றோர், வாழ்க்கை, உயிர், தலை, அரசனின் உதவி, நிலம், அமானிதம் போன்ற படைப்பினங்களின் பெயரால் சத்தியம் செய்வது கண்டிப்பாக கூடாது.
ஹதீஸ் 1707. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
உங்கள் பெற்றோர்களின் பெயரால் நீங்கள் சத்தியம் செய்திட அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்து விட்டான். ஒருவர் சத்தியம் செய்தால் அல்லாஹுவின் பெயரால் சத்தியம் செய்யட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
புகாரி 6646. முஸ்லிம் 1646.
மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. ஒருவர் சத்தியம் செய்பவராக இருந்தால் அவர் அல்லாஹுவின் பெயராலேயே தவிர சத்தியம் செய்ய வேண்டாம் அல்லது அமைதியாக இருக்கட்டும்.
ஹதீஸ் 1708.
அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சிலைகளை கொண்டோ உங்களின் பெற்றோரை கொண்டோ நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
முஸ்லிம் 1648.
ஹதீஸ் 1709. புரைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அமானிதத்தின் பெயரால் ஒருவர் சத்தியம் செய்தால் அவர் நம்மை சேர்ந்தவர் அல்லர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அபூ தாவூத் 3258.
ஹதீஸ் 1710. புரைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ஒரு செயலை குறிப்பிட்டு நான் இந்த செயலை செய்தால் இஸ்லாத்தை விட்டு நீங்கி விடுவேன் என்று கூறி சத்தியம் செய்து அந்த செயலை அவர் செய்து பொய்யராக இருந்தால் அவர் கூறியபடியே இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக ஆகிவிடுவார். அச்செயலை செய்யாது அவர் உண்மையாளராக இருந்தால் இஸ்லாமில் இருந்து வெளியேற மாட்டார். எனினும் அவர் கூறிய காரணத்தால் இஸ்லாத்தின் பக்கம் வெற்றியாளராக திரும்ப மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அபூ தாவூத் 3257. ஹதீஸ் 1711.
காபாவின் மீது சத்தியமாக அவ்வாறில்லை என்று ஒரு மனிதர் கூறுவதை கேட்ட இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயரால் நீர் சத்தியம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயரால் ஒருவர் சத்தியம் செய்தால் நிச்சயமாக அவர் இறை மறுப்பாளராகிவிட்டார் அல்லது இணை வைப்பவராகிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள்.
திருமிதி 1535.
இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்.
பாடம் 315.
வேண்டுமென்றே பொய் சத்தியம் செய்வது கடுமையானதாகும்.
ஹதீஸ் 1712.
அப்துல்லாஹி பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நியாயம் என்று ஒரு முஸ்லிமின் சொத்தை அபகரிக்க ஒருவர் சத்தியம் செய்தால் அவர் மீது கோபம் உள்ள நிலையில் அவர் அல்லாஹுவை சந்திப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு அல்லாஹுவின் வேதத்திலிருந்து இதற்கு சான்றாக எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். நிச்சயமாக அல்லாஹுவிடம் செய்த வாக்குறுதிக்கும் தங்களின் சத்தியங்களுக்கும் பதிலாக உலகில் அற்ப பொருட்களை வாங்குகின்றவர்களுக்கு மறுமையில் எவ்வித பங்கும் கிடையாது. மேலும் அவர்களிடம் அல்லாஹ் பேசவும் மாட்டான், மறுமை நாளில் அவர்களை பார்க்கவும் மாட்டான், பாவங்களை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. 3வது அத்தியாயம் 77வது வசனம் புகாரி 6676 முஸ்லிம் 1338 ஹதீஸ் 1713. அபு உமாமா இயாஸ் இப்னு தாலபா அல் ஹாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் சத்தியத்தின் மூலம் ஒருவர் ஒரு முஸ்லிமின் உரிமையை பறித்தால் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை அவசியமாக்கிவிட்டான், மேலும் அவருக்கு சொர்க்கத்தை தடை செய்துவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அந்த உரிமை சிறிய அளவிலாக இருந்தால் என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். ஆராக் எனும் கருவேல மரத்தின் ஒரு குச்சியாக இருந்தாலும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1337 ஹதீஸ் 1714. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெரும் பாவங்கள் என்பது அல்லாஹுக்கு இணை வைத்தல், பெற்றோரை நோவினை செய்தல், கொலை செய்தல், பொய் சத்தியம் செய்தல் ஆகியவையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6675. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, பெரும் பாவங்கள் எவை என்று கேட்டார். அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு எது என்று கேட்டார். பொய் சத்தியம் செய்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே நான் பொய் சத்தியம் செய்வது என்றால் என்ன என்று கேட்டேன். ஒரு முஸ்லிமின் சொத்தை பொய் சத்தியம் செய்து அபகரிப்பதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6920. பாடம் 316. சத்தியம் செய்துள்ள ஒருவர் அதைவிட சிறந்ததை கண்டால் தன் சத்தியத்தை முறித்து பரிகாரம் செய்வது கூடும். ஹதீஸ் 1715. அப்துல் ரஹ்மான் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீர் சத்தியம் செய்திருந்து அதைவிட சிறந்ததாக மற்றொன்றை கண்டால் அந்த சிறந்ததை நீர் செய்வீராக, உங்கள் சத்தியத்திற்கு பரிகாரம் செய்வீராக என்று என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7146 முஸ்லிம் 1652 ஹதீஸ் 1716. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் சத்தியம் செய்திருந்து அது அல்லாத ஒன்றை அதைவிட சிறந்ததாக கண்டால் அவர் தன் சத்தியத்தை முறிக்கட்டும், அந்த சிறந்ததையே அவர் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1650 ஹதீஸ் 1717. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நிச்சயமாக நான் அல்லாஹ் நாடினால் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்து பின்பு அதைவிட சிறந்ததை கண்டால் என் சத்தியத்தை நான் முறித்து பரிகாரம் செய்துவிட்டு அதைவிட சிறந்ததை செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6623 முஸ்லிம் 1649 ஹதீஸ் 1718. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தன் குடும்பத்தினர் விஷயமாக சத்தியம் செய்து அதில் உறுதியாக இருப்பது அந்த சத்தியத்தை முறித்து அல்லாஹ் கடமையாக்கி உள்ள பரிகாரம் செய்து விடுவதை விட பிடிவாதமாக இருப்பது அல்லாஹுவிடம் பெரும் பாவமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6625 முஸ்லிம் 1655 பாடம் 317. அல்லாஹுவின் மீது சத்தியமாக இல்லை, அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஆம் என்றும், அல்லது இது போன்றும் சத்தியம் செய்தல் நோக்கமின்றி வெறுமனே நாவால் கூறுகின்ற வீண் சத்தியங்களுக்கு குற்றமில்லை, அதற்கு பரிகாரமும் இல்லை. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை. ஆயினும் நீங்கள் உறுதிப்படுத்தி செய்த சத்தியங்களுக்காக அவற்றை நீங்கள் முறித்துவிட்டால் உங்களை அவன் நிச்சயமாக தண்டிப்பான். முறித்துவிட்ட சத்தியங்களுக்கான குற்ற பரிகாரம் இதுதான். நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான வகையிலிருந்து 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஆடைகள் வழங்க வேண்டும், அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் இவற்றில் எதற்கும் சக்தி பெறாதவர்கள் 3 நாட்களுக்கு நோன்பு நோக்க வேண்டும். நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்துவிட்டால் இதுதான் அவற்றுக்குரிய குற்ற பரிகாரமாகும். எனவே உங்கள் சத்தியங்களை பேணுங்கள். நீங்கள் நன்றி செலுத்துபவராக திகழக்கூடும் என்பதற்காக இவ்வாறு தன்னுடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகின்றான். 5வது அத்தியாயம் 89வது வசனம். ஹதீஸ் 1719. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக இல்லை, அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஆம் என்று ஒருவர் கூறும் விஷயத்திலேதான் இந்த 5வது அத்தியாயம் 89வது வசனம் இறக்கி வைக்கப்பட்டது. புகாரி 1663. பாடம் 318. உண்மையை கூறினாலும் வியாபாரத்தில் சத்தியம் செய்வது வெறுக்கத்தக்கதாகும். ஹதீஸ் 1720. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சத்தியம் செய்வது பொருளை விற்க செய்துவிடும், ஆனால் வருமானத்தை அதாவது பரக்கத்தை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். புகாரி 2087, முஸ்லிம் 1606. ஹதீஸ் 1721. அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வியாபாரத்தில் அதிக அளவில் சத்தியம் செய்வதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன், ஏனெனில் பொருளை அதாவது விற்பனையை செல்லுபடியாக்கும், பின்பு அதனை அதாவது அபிவிருத்தியை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். முஸ்லிம் 1607. பாடம் 319. அல்லாஹுவின் கண்ணியத்தின் பெயரால் சொர்க்கத்தை தவிர மற்றதை ஒருவர் கேட்பது வெறுக்கத்தக்கதாகும். அல்லாஹுவின் பெயரால் ஒருவர் கேட்டால், பரிந்துரை செய்தால் அதை மறுப்பது வெறுக்கத்தக்கதாகும். ஹதீஸ் 1722. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். ஹதீஸ் 1723. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் பெயரால் ஒருவர் பாதுகாப்பு கோரினால் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கள், அல்லாஹுவின் பெயரால் ஒருவர் கேட்டால் அவருக்கு கொடுங்கள், உங்களை ஒருவர் அழைத்தால் அவருக்கு பதில் கூறுங்கள், உங்களுக்கு நல்லதை ஒருவர் செய்தால் அவருக்கு நன்றி கூறும் முகமாக பகரம் செய்து விடுங்கள், அவருக்கு நீங்கள் பகரம் செய்வதற்கு எதையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால் அவருக்கு பகரம் செய்து விட்டோம் என நீங்கள் கருதும் வரை அவருக்காக துவா செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபுதாவூத் 1672, நஸை 5/82. பாடம் 320. அரசரையோ அது போன்றவரையோ ஷாஹின்ஷா என்று கூறுவது கூடாது. காரணம், அரசனுக்கு அரசன் என்பது அதன் பொருளாகும். அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் இப்படி வர்ணிப்பது கூடாது. ஹதீஸ் 1724. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவிடம் மிக கெட்ட பெயர் மலிக்குல் அம்லாக், அதாவது அரசருக்கு அரசர் என்று ஒருவருக்கு வைத்த பெயர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6205, முஸ்லிம் 2143.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.